இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஞாயிறை நம்முடைய தாய் திருவை இறை இரக்கத்து ஞாயிறாக அனுசரித்து கொண்டாடுகிறது. இறைவனுடைய இரக்கத்துக்கு சாட்சிகளாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவனுடைய இரக்கத்திற்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டுமெனில் முதலில் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அடைபட்ட மனநிலையிலிருந்து அல்லது அந்த குறுகிய மனநிலையிலிருந்து நாம் விடுபட்டு பரந்த மனப்பான்மை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். இயேசுவை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குறுகிய மனநிலைகளை கடந்து நாம் இயேசுவை அணிந்து கொண்ட மக்களாக வாழ தேவையான அந்த ஆசீர்வாதத்தினை வழிநடத்துதலை இறைவன் நமக்கு தந்துள்ள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் இதற்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக.
ஆமீன்.
பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தொருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவீ, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ, தந்தையின் வலப்பக்கம் பீற்றிருப்பவரே நீயம் மீது இறங்குவீ, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத, தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சிய இருப்பவ நீரே, ஆ
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர், நீர் வழங்கிய இவருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும், தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும், இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 12-16 முடிய. அந்நாட்களில் மக்களிடையே பல அருள் அடையாளங்களும் அருள் ஜெயங்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாய் பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட மாட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமத்தி கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரை தீய ஆவிகளால் இனலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதில் உரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்திற்கு மூலை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நமது கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அக மகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்து உள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டேனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன். திருத்துதூர் ஏவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9-11 முடிய, மீண்டும் 12-13 முடிய, மீண்டும் 17-19 முடிய. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் எழுதிவை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்ல
அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19-31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும், நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய திருப்பிடத்திலிருந்து இறைவார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த பாஸ்கா காலத்தில் நிறைவாக பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். பாஸ்கா காலத்தில் சிறப்பான ஒரு பயணம் இது. நம்முடைய திருவை நமக்கு கொடுக்குற ஒரு சிறப்பான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த வழிபாட்டு காலங்களை பிரித்து கொடுத்துருக்கிற ஒரு அழகு. அது ஒரு அருமையான காரியம். நம்ம வந்து எந்தெந்த மூடில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத திருவை வந்து மிக எளிமையாக்கி கொடுத்துருக்கிறது. நம்ம வந்து புதுசாக யோசிக்க தேவையில்லை. எந்தெந்த மனநிலையோடு இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு மனநிலை இருக்கணும். நாம் ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு மனநிலை, ஒரு நோயுற்றவருடைய வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு மனநிலை. இப்படி எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கை சூழல் வந்து வித்தியாசமான மனநிலைகளோடு அது பயணிக்கிறது, அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அந்த வெளிப்பாடு அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு கொண்டு இருப்பதில்லை. அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த மனநிலையை நம்ம வார்த்தையாலும் செயல்களாலும் வெளிப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நம்முடைய தாய் திருவை என்ன செய்து நமக்கு ஒரு வழிபாட்டு முறைமையாக வகுத்து கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த வழிபாட்டு முறைமையின்படி யார் வந்து ஒரு சரியாக பயணிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஒரு சரியான நிலையிலே தான், சரியான வழியில் தான் பயணிக்கிறார்கள் என்பது உறுதி. அதனால தான் நம்ம வந்து தாய் திருவை வந்து ஒரு தாயை போல இருந்து, அதுக்கு தான் தாய் தாயின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த தாய் திருவை நமக்கு ஒரு தாயை போல இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிற ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த திருவவை வழியாக பயணிக்கிற பிள்ளைகள் தவறி போக முடியாது. திருவவையினுடைய அந்த அடையாளமே இயேசுவினுடைய கிறிஸ்துவினுடைய உடல். திருவவையினுடைய அடையாளம் திருச்சபை வந்து கிறிஸ்துவினுடைய உடலாக இருக்கிறது. அந்த உடலுக்குள்ளே எப்படி உடல் அமைப்புகள் எல்லாம் பல்வேறு விதமான உடல் கூறுகளால் அது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போல் நம்முடைய திருஅவையும் பல்வேறு விதமான இயக்கங்களால் செயல்படுகிறது. அதனால தான் இங்கே நின்று கொண்டு அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே போய் நின்று பார்த்தா அது அப்போ தான் தெரியும். அதுவும் நம்ம இந்த உடம்புக்கு தேவை, இந்த திருஉடலுக்கு தேவை. அப்போ இப்படி பார்க்கிற பொழுது ஒரு பன்முகம் தன்மை வாங்கிந்த ஒரு இயல்பு தான் திருஅவையினுடைய இயல்பு. இந்த இயல்பை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்க, திருஅவை எதற்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த திருஅவையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், நமக்கு தான் தெரியுது, பைபிள் படிக்கிறோம், பைபிள் சொல்லுது, வாசிக்கிறோம், செயல்படுறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்பட்டாங்கன்னா அங்கே அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறது, ஒன்னஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஒன்றித்து செயல்படுவது என்பது இருக்காது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு நம்ம அழைக்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு வீடு இருக்கிறது, வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஒரு இடத்துல ஒரு ஜோடனை செய்கிறாங்க, ஒரு டெக்கரேஷன் செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த வாலிபர்கள் வந்து டெக்கரேஷன் செய்கிற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஐடியா கொடுத்து ஒரு வாரமாக அந்த இடத்துல பார்க்குறோம், எந்த செயல்பாடுமே செயல்படலை ஒரு வாரமாக. அப்புறம் கூப்பிட்டு ஒரு கலந்து ஆலோசனை வைக்கிறாங்க, என்ன நடந்தது, ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த இடத்துல ஒன்றுமே நீங்கள் செயல்படுத்தலையே அப்படின்னு கேட்கும்போது, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், நான் இதை சொன்னேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, அவரவர்களுடைய எண்ணங்கள் அந்த இடத்துல ஈடேற்றம் அடையணும்னு நினைக்கிறதுனால அந்த இடத்துல எதுவுமே நடத்த முடியாத ஒரு பரிதாப நிலை. அப்போ எல்லோரும் அந்த மனநிலையிலே ஒருமுகப்பட்டு, எண்ணங்களிலே ஒருமுகப்பட்டு வர வேண்டும். இன்றைக்கி அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறாரு. இன்றைய இறை செய்திகள், நம்மளுடைய திருப்பலியில் வரக்கூடிய அந்த நற்செய்தி பிரசங்கம்னு சொல்கிறோம் பாருங்களேன், இது வந்து கன்சாலிடேட் பண்ணுறது நம்மளுடைய அந்த பிரசங்கங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு முழுமையாக்கி உங்களுக்கு கொடுக்குற போது நீங்கள் அதை தனிப்பட்ட விதமாக என்ன செய்யணும், அதை உங்களுக்கு ஏற்ற விதமாக ஆழ்ந்து தியானித்து அதை நீங்கள் உங்களுக்காக ஆக்க வேண்டும். ஒரு இடத்துல பிரசங்கம் வைத்துட்டு இறங்கி வந்து நான் பூசை முடிச்சுட்டு நிற்கும் போது ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, எல்லாமே நல்லா சொல்கிறீங்க, ஆனால் ஃபைனல் நீங்கள் என்ன செய்யுங்க, இது நாங்கள் செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுங்கள், 1, 2, 3 இதெல்லாம் வந்து கன்க்ளூஷன் கொடுங்க, இதெல்லாம் வந்து செய்யுங்கன்னு எங்களுக்கு நீங்கள் வழிமுறை காட்டுங்க அப்படின்றார். நான் வழிமுறை காட்ட முடியாது அப்படி சொன்னேன். நான் என்னென்ன செய்யலாங்கிறத நாங்கள் பொதுவாக தான் நாங்கள் பேச முடியும். வழிமுறை நம்ம வாழ்க்கைக்கேற்ற வழிமுறையை கேட்குறவர்கள் தான் பெற்றுக்கொள்ளணும், அவங்க தான் சிந்திக்கணும். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார், அவருக்கு வந்து நான் சொல்கிறது ஒருவேளை அப்பீலிங்காக இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஏழைக்கு அது அப்பீலிங்காக இல்லாமல் போயிடலாம். அப்போ ஒரு ஏழை அவருடைய சூழலிலிருந்து அவர் சிந்திக்கணும். ஒரு கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒருத்தர் வந்து அதே ஒரு சொல்யூஷன், ஒரு பதிலை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய நிலையிலிருந்து அவர் என்ன செய்யணும், இந்த செய்தியை அவர் வாழ்வாக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள், இப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் அவரவருக்குரிய நிலையிலிருந்து இறைவார்த்தையை சிந்திக்கிற போது தான் அது என்ன ஆகிறது, அது செயல் வடிவம் பெற முடிகிறாரு. அப்போ ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாய் சிந்தித்தால் கூட அந்த சிந்தனை எல்லோரோடும் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கணும். அது மற்றவர்களோட கருத்துக்களோட இணைந்து செல்லக்கூடிய, பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இந்த இடத்துல தான் தூயாவியானவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவைப்படுகிற. எதுக்கு தூயாவி வந்து தன்னுடைய வரங்கள் எல்லாம் கொடுக்குறாரு, கனிகளை கொடுக்குறாரு அப்படின்னா இதெல்லாம் செயல்படுத்துவதற்காகத்தான். அப்போது இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமே இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம். இன்றைக்கி கடவுளுடைய உயிர்ப்பை வந்து நம்ம நினச்சி பெருமையோடு பேசிகிட்டு இருக்கிறோம், உயிர்ப்பு, கடவுளுடைய உயிர்ப்பை சிந்திக்கிறோம். கடவுள் பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் விண்ணகத்துக்கு எழுந்தருளி போயிடல இல்லையா. அவர் சீடர்களோடு இன்னும் 40 நாள் தங்கியிருக்கிறார். எதுக்குன்னா, ஹீ இஸ் பிரிங்கிங் த கன்க்ளூஷன், அதை நிறைவுக்கு கொண்டு வராரு, முடிவுக்கு கொண்டு வராரு. அது முடிவு வந்து அப்ரப்டாக முடிச்சுட்டு போயிடலை, அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் அவர் 40 நாட்கள் அந்த பூமியில் சீடர்களோடு தங்கி அவர் என்ன செய்கிறாரு, பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி கூட நம்மளுடைய நற்செய்தியில் நம்ம பார்க்குற பொழுது யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட அந்த இறை சிந்தனைகள், அதில் பாருங்கள், அன்று மாலை வேளை வாரத்தின் முதல் நாள் எப்படி எழுதப்பட்ட யோவான் எப்படி பிரசன்ட் பண்ணுறாரு, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். யூதர்களுக்கு அஞ்சி அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அப்படின்னா த ஃபியர் ஆஃப் ஜூஸ். ஜூஸ்னால் என்ன? இது ஒரு பொதுவான ஒரு பயம் இல்லை, அதாவது வேறு வேறு இனத்தை சார்ந்தவங்க வாழும் பொழுது அந்த மாதிரியான பயம் இல்லை. இயேசுவுக்கு இழைத்ததை போன்ற ஒரு துன்பத்தை நமக்கும் இழைத்து விடுவார்களோ, அந்த உயிர் பயம். உயிர் என்பது ரொம்ப முக்கியமானது. உயிர் எல்லாத்துக்கும், ஒரு விலங்குகளுக்கு கூட அந்த உயிர் பயம் இருக்கிற. ரோட்டில் நம்ம போகிறோம், ஒரு வாகனம் போகிற போது ஒரு நாய் குறுக்க முடியாதுருச்சுன்னா உடனே அது என்ன செய்யுது, நாய் அந்த நேரத்தை சுதாரித்து கொண்டு அது என்ன செய்யுது, திருப்பி ஒரு பயந்து கொண்டு ஓடுவதை நம்ம பார்க்குறோம். அது எல்லா விலங்குகளுக்குமே உள்ள உணர்வு. உயிரினங்கள் எல்லாத்துக்குமே உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. இப்போ இயேசு சுவாமி இதிலிருந்து தான் நம்மளை என்ன செய்கிறாரு, வித்தியாசப்படுத்துகிறார், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வித்தியாசப்படுத்துகிறார். உயிரை காத்துக்கொள்வது என்பது எது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த உயிர்ப்பு இயேசுவினுடைய அந்த இறப்புக்கு பின்னாடி வரக்கூடிய சிந்தனையினுடைய ஒரு எழுச்சி, ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் அது. இன்றைக்கி அவங்க அஞ்சு கிடக்கிறாங்கனாக்க அந்த ஒரு பயம். இன்னொரு சில சிந்தனையாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யூதர்களுக்கு அஞ்சினார்கள் அப்படிங்கிறத விட இயேசுவுக்கே அஞ்சினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஓடி போனவங்க, தோற்று போனவங்க, மனம் உடைஞ்சி போனவங்க, அதனால் இனிமேல் வெளியில் முகம் காட்ட முடியாத முகம் இழந்தவர்களாக இருக்கிறாங்க. முகம் இழந்த நிலை, ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை. இயேசு சாமி இவ்வளோ சொல்லி கொடுத்தாருப்பா. இன்றைக்கி கூட நம்ம பல நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த பாவமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யும், இப்படியே இருக்கக்கூடாது, இனிமேல் என் மனைவிக்கிட்ட நான் அன்பாக இருக்கணும், கணவன்கிட்ட அன்பாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நிறைய முடிவுகள்லாம் எடுக்கிறோம். ஆனாலும் பல விதத்தில் நம்ம தோற்று போயிடும். தோற்று போயிட்டு திருப்பி என்ன செய்கிறோம், இந்த மனநிலையே சில நேரத்தில் சில பேருக்கு வந்து ஒரு குற்ற மனநிலையாக மாறிப்போகிறது. நான் இந்த வாழ்க்கையை விரும்பலை, இந்த வாழ்க்கையை நான் என் போக்கு எனக்கு பிடிக்கலை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது என்று வாழக்கூடிய ஒரு நிலை. அதாவது இங்கே இந்த அஞ்சு கதவுகளை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மனநிலை எல்லாத்தையும் மூடிட்டு உறவுகளை எல்லாம் கட் பண்ணிவிட்டு தங்களை மட்டுமே அவங்க ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே அடைத்து கொண்டு வாழ்கிறதும் கூட இந்த யூதர்களுடைய அஞ்சு செயல்பட்ட அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதனால தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த நற்செய்தியை கொடுத்து யூதர்களுக்கு சொல்லுவதைப் போல, அங்கிருந்த சீடர்களுக்கு சொல்வதைப் போல நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம உடனே நாம் அந்த இடத்துல ஒன்றும் கதவை சாத்திக்கிட்டு உட்காரல, நம்ம கதவுலாம் திறந்து தான் வச்சுருக்கிறோம். இந்த கதவு என்பது, அடைக்கப்பட்ட கதவுகள் என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் அடைஞ்சு போய் கிடக்கிறீங்க? நான் ஒரு அந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு காயப்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய முழு உருவத்தையும் அழகையும் இழந்து போன ஒரு மகள், அவள் வந்து முடங்கி போன நிலையில் கிடக்கிறாள். அவ்வளோ பேருக்கு முன்பாக வந்து நின்று அவள் தன் குரலை திறந்து பாடுகிற போது மிக அருமையான ஒரு பாடல் வெளியே வருகிறார். அப்போ அவருக்கு இருந்த அந்த அழுத்தத்தை, அவருக்கு இருந்த அந்த ஒரு மன உளைச்சலை அவள் தன்னை பூட்டி கொண்டா, இனிமேல் நான் வெளியில் போனால் யார் என்னையை பார்ப்பாங்க, யார் என்னையை வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அவள் தன்னை மறைத்து கொள்ள விரும்பினாள். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவருடைய சகோதரிகள், அவருடைய உறவினர்கள் என்ன செய்கிறாங்க, அவருக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்து அவரை பல அந்த மேடைக்கு கொண்டு வந்து அவர் அருமையாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அநேகருக்கு முன்பாக பாராட்டையும் சிறப்பு, அந்த ரெட் கார்பெட் வெல்கம் என்பதை போன்ற சிறப்பு பரிசுகளையும் அவர்கள் கொடுக்கிற போது அவருடைய மனநிலை வந்து திறக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், கடவுள் இன்றைக்கி ஏதோ சீடர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. நாமும் கூட ஏதாவது ஒரு இக்கட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பயத்துக்குள்ளே நீங்கள் விழுந்து கிடக்கிற போது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கும் செய்வார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர். அதனால் அவர் அதைத்தான் செய்ய போகிறார், அதை நம்ம உணரணும். இதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு வந்து காட்டுது. அதை முன்னோட்டமாக நான் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போ பாருங்கள், யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போ இயேசுசாமி உள்ளே வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இந்த பகுதியில் மட்டும் 20:19 வரக்கூடிய அந்த பகுதியில் மட்டும், 31 வசனங்கள் கொண்ட இந்த பகுதியில் மட்டுமே 3 முறை இயேசு சாமி அவர்களை அமைதி உரித்தாகுக அப்படின்னு வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். அமைதி முதல் முறை இப்போ இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, பாருங்கள் 2வது முறை சொல்லலாம், மீண்டும் அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு சொன்னதையே திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ணலை. இயேசு ரிப்பீட் பண்ணதை அவங்க பதிவு செய்கிறாங்க. இயேசு வந்து எதுக்கு ரெண்டாவது முறை சொல்கிறார், ஏன்னா அவங்களுக்கு இன்னும் உள்ளக்குள்ளே போகணும் செய்தி. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்றார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் தோமியாரனுடைய ஒரு சம்பவம் வருகிறது. அந்த தோமியார் வந்து இல்லாத போது காட்சி, அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அந்த பகுதியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ கூட தோமை வந்து இயேசு வந்து அந்த தோமாவுக்கு காட்சி கொடுக்குற பொழுது உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அப்போ பாருங்கள், கடவுள் கொடுக்க வந்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்னென்னா அமைதி. இன்றைக்கி இந்த உலகமே அமைதியற்று கிடக்கிறது. பாருங்கள், நாடுகள் சண்டை போட்டுட்டு கிடக்குது. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ஊருக்குள்ளே ஒரு சண்டை, ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு சண்டை நடக்குது, அல்லது ரெண்டு நபர்களிடையே சண்டை நடக்குதுன்னா எல்லாருக்கும் புரியும், யார்கிட்ட தப்பு இருக்குது, யார் வந்து சரியாக பேசுகிறா, யார் தப்பாக பேசுகிறா, எல்லாம் புரியும் நமக்கு. ஆனாலும் நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். நாடுகள் சண்டை போடுது, இன்றைக்கி நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு சுவாமி சொல்கிற அந்த வார்த்தை பாருங்களேன், அமைதி உரித்தாகுக. அப்போ இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கடவுள் இந்த செய்தியை வைக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், அவங்க 20வது இறைவசனம் சொல்லுது, இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். இப்போ நம்மலாம் ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம பெரிய பணம் காசு உலகு சார்ந்த அடையாளத்தை காட்டுவோம், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ என்னை சார்ந்து வா. இன்றைக்கி நாடுகள் போர் தொடுக்கிற போது எப்படி வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. ரஷ்யா கூட சென்ற கடந்த நாட்களில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏவுகணையை வந்து டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க, மிரட்டியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அந்த செய்திகளெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா ஒரு பக்கம் மிரட்டுது அப்படிங்கிறாங்க, ரஷ்யா மிரட்டுது, பல நாடுகள் தங்களுடைய அணு ஆயுதங்களை எல்லாம் வெளிப்படுத்தி எல்லா நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என் பக்கம் வந்தீங்கன்னா நான் உன்னை அடிப்பேன், எனக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், அவங்கவுங்க கிட்ட இருக்கிற அழிவினுடைய சக்திகளை காட்டித்தானே நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய பெருமையை காட்டுறோம். இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய பெருமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது எல்லா தளத்திலும், மனிதர்களாகப்பட்ட எல்லா தளத்திலுமே அவர்கள் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய ஆள்பலத்தையும் தங்களுடைய பெருமையும் காட்டித்தான் பயமுறுத்துகிறாங்க. ஐயோ, அவன்கிட்ட போய் வச்சுக்கக்கூடாது, அவன் பெரிய ஆள், அவன் காசு பிடிச்சவன், அவன் வச்சுருக்கான் நிறைய காசு, அவன் போட்டு நம்மளை அழிச்சு விட்ருவான். பாருங்கள், இன்றைக்கி பயப்படுறோம் அப்படின்னா அவர்கள் நல்லவர்கள்னு பயப்படுறது ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பணபலமும் பொருள் பலம் ஆள் பலம் அழிவினுடைய எண்ணங்கள் இதெல்லாம் தான் நம்மளை பயமுறுத்துது. அது எல்லா தளத்துலேயும் பார்க்கல, குருத்துவ தளத்துலேயும் கூட, ஆன்மீக தளத்துலேயும் கூட. நம்ம வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எதுக்கு போய் உண்மையை சொல்கிறான், பேருக்கு எடுத்துருவான், பயப்படுறோம். ஏதாவது சொல்லி விட்ருவாங்க, நம்மளை பற்றி அசிங்கப்படுத்திடுவாங்க, இல்லை பிரச்சனையை கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். இது எல்லா தளத்துலேயும் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட கூட நமக்கு ஒரு பயம் இருக்குது, எதுக்கு நம்ம போய் வம்ப கட்டிக்கிட்டு சரிப்போ அதை செய்து செய்யட்டும், பொண்டாட்டி அவங்க மனைவி செய்கிறது செய்யட்டும், கணவன் செய்கிறது செய்யட்டும், நம்ம பேசினோம்னா அவர் வீட்டை விட்டு போயிடுவார், போயிட்டாருனா பிள்ளைகளுக்கு என்ன வாழ்க்கை, இப்படி பயந்து போன நிலையில் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவங்க எதை காட்டி தங்களுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்கன்னா தங்கக்கிட்ட இருக்கிற அழிவின் சக்திகளை. ஆனால் இயேசுசாமி என்னத்தை காட்டுறாரு பாருங்கள், இழந்து போன அந்த அடையாளத்தை, கைகளையும் கால்களையும் காட்டினார், காயங்களை காட்டினார். அந்த இடத்த காட்டி பாருங்கள், அவர்களிடம் காட்டினார், ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தை. ஆண்டவரை எப்படி கண்டதால், இப்படிப்பட்ட அடையாளத்தோடு கண்டதுனால அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. அந்த வேதனையெல்லாம் மாறி போயிடுச்சு, வேதனை மாறி போய் மகிழ்ச்சி. அந்த வார்த்தையை பாருங்கள், சாவுக்குரிய காயங்களை கண்டு அவங்க புரிந்து கொண்ட விதம், சாவுக்குரிய அந்த காயங்கள், இந்த சாவுக்குரிய காயங்களை கண்டு சாவு நம்மை கட்டுப்படுத்தாது என்பதை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இயேசு எல்லாரும் என்னை பாருங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. எல்லாரும் இயேசுவை பார்த்தா மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டு. அப்போ உண்மைக்காக நம்ம நிற்கிற பொழுது நமக்கு கிடைக்க போகிற ஒரு இது என்னென்னா சாவு தான். உண்மைக்காக, நன்மைக்காக, ஒரு நீதிக்காக போராடுகிற போது கிடைக்க போகிற ஒரு பரிசு என்னென்னா சாவு. அது எப்படி வேணாலும் வரலாம், ஜெயிலில் போட்டு நம்மளை வதைக்கலாம், சித்திரவதை செய்யலாம், கழுத்தை வெட்டலாம், எல்லாமே செய்யலாம், இயேசுவை போல சிலுவையில் அறையலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இயேசுவை போல நீதிக்காக நன்மைக்காக நின்று வெற்றி கொள்கிற பிள்ளைகள் சாவை அடைந்தாலும் அவர்களுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல அவங்க உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற இந்த உணர்தலை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட இயேசு இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னா அவர் எதற்காக நின்னார், எதற்காக ஓடினார். அப்போ இயேசுவின் பின்னால் நம்ம இவ்வளோ நாள் ஓடினதற்கான காரியம் தோல்வி அடையலை, அந்த தோல்வி மனநிலையிலிருந்து இயேசு அவர்கள் என்ன செய்கிறாரு, ஒரு விடுதலை மனநிலை, ஒரு உயிர்ப்பின் மனநிலைக்கு கொண்டு வர்றாரு. இதையெல்லாம் காட்டி இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற காரியத்தெல்லாம் சோதிச்சு பார்க்கணும். இன்றைக்கி உங்களை சுற்றி இயேசுவின் அடையாளங்கள் இருக்கிறதான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நமக்கு தெரிந்த ஒரு ஐக்கன் ஃபிகர். அவங்க எதை தன்னுடைய சொத்தாக சேர்த்து வச்சுருந்தாங்க பாருங்கள், எல்லாம் முடமுற்றவர்கள், நோயாளிகள், தொழுநோயாளர்கள், இவங்கள தான். நாட்டு தலைவர்களெல்லாம் இவங்கள சார்ந்திருந்தா, இவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் இவங்க யாரை சார்ந்திருந்தாங்க? இந்த நற்கருணை ஆண்டவரை சார்ந்திருந்தாங்க. நற்கருணை ஆண்டவர்னும் போது நம்ம கல்வாரி மலையிலே காயங்களோடு நிற்கிற இயேசுவின் அடையாளம். அப்போ இந்த இயேசுவின் அடையாளத்தை தான் இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்வினுடைய அங்கமாக வைத்து கொண்டாங்க. அப்போ இன்றைக்கு நாமும் கூட இந்த காரியங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ நமக்கு பெருமகிழ்ச்சி உண்டு, சீடர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியைப் போல. லூக்கா செய்தியில் 2:10 பார்க்குறோம், வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதான் கிறிஸ்து பிறக்கிற போது கிடைத்த வாழ்த்தொழி. அந்த நற்செய்தியினுடைய அடையாளம் எப்படி வெளிப்பட்டது? அன்று குழந்தையாய் வெளிப்பட்டது, இன்று அதன் நிறைவாய் வெளிப்படுகிறது. யோவான் 14:27 சொல்லுது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தர அமைதி போன்றதல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இயேசுசாமி பல இடத்துல இந்த அமைதியை பற்றி பேசிகிட்டே இருந்தார். இன்றைக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறார், இன்றைக்கும் உங்ககிட்ட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்ட கஷ்டத்தில், எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த அமைதியை கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்தவர், பின்வாங்க மாட்டார். அப்போ நீங்கள் நான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சூழல்களை மாற்றும்போது கண்டிப்பாக இந்த அமைதிக்கு நாமும் உரியவர்களாக மாறுகிறோம். யோவான் 16:22 சொல்கிறாரு, இப்பொழுது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. பார்த்தீங்களா, யோவான் 16:20 சொல்கிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துயரம் அப்போ உலகத்தினுடைய மகிழ்ச்சி துயரமாக மாறப்போகிறது. நீ எந்த பக்கம் நிற்கிற? ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை செக் பண்ணுறதுக்கு அழைக்கிறார். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு காரியமாக கடவுள் இந்த நற்செய்தியில் பேசிக்கொண்டே வரவர் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லிவிட்டு தந்தை தந்த அதிகாரத்தை இப்போது மகன் சீடர்களுக்கு கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். என்ன வார்த்தை சொல்கிறாரு, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பாருங்கள், அனுப்பப்படுதல் இந்த இடத்துல நடக்குது. இன்றைக்கி அந்த அதிகாரம் வந்து சீடர்களுக்கு இயேசு கொடுக்குறார். இயேசு அந்த அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இப்போ தந்தை நீ ஒன்றும் பேசக்கூடாது, நான் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு மகனை அவர் பைபாஸ் பண்ணலை. மகனை வைத்து தான் இந்த உலகத்தில் எல்லாம் செய்கிறார். அப்போ மகன் கொடுத்துட்டு போன அந்த மிக அழுத்தமான அடையாளங்களை இந்த யோவான செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தூய் ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுக்குறார். இந்த தூயாவை இந்த டெரிவேஷன் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். தந்தையிடமிருந்து மகனுக்கு கிடைத்த அதிகாரம், இப்போ மகனிடமிருந்து திருத்தூதர்களுக்கு கிடைத்த அதிகாரம், திருத்தூதர்களிடமிருந்து அவர்களுக்கு பின் வந்த வழிமரபு, இதைத்தான் நம்ம பாரம்பரியம் என்று சொல்கிறோம். நம்ம பாரம்பரியம்னு சொல்கிறது வந்து ஏதோ கட்டுக்கதைகளை வைத்து கொண்டு, இது ஒரு பாரம்பரியம் இல்லை. இயேசுவிடமிருந்து எது அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொடுக்கப்பட்டதோ அதை தான் நம்ம திரு அவை பாரம்பரியம் என்கிற ஒரு பெரிய ஒரு அபிஷேகமாக பிடித்து கொண்டிருக்கிற. இவர்கள் மேல் ஊதி தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள், மன்னிக்கிற வல்லமையை கொடுக்குறார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்றார். அப்போ பாருங்கள், மன்னிப்பினுடைய ஒரு ஆழமான அடையாளம். நம்ம எல்லாம் சொல்கிறோம், போய் நம்மளுடைய பாவ சங்கீதனத்தில் போய் நீங்கள் போய் பாவ அறிக்கை செய்யுங்கன்னு சொல்கிறோமே, அங்கே மன்னிப்பினுடைய அழுத்தம், அங்கே யாருடைய மன்னிப்பு, யாருடைய வார்த்தை அந்த இடத்துல நிறைவேற்றப்படுகிறதுனா உயிர்த்த இயேசுவினுடைய கட்டளைக்கான அடையாளம் அது. அப்போது கடவுள் கொடுத்த அந்த கட்டளை அந்த இடத்துல நிறைவேற்றப்படுகிறது. அதனால தான் குருக்கள் நாங்களும் அந்த கட்டளைக்கு உட்பட்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த அருமையான அடையாளங்களை எல்லாம் இந்த நாளில் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் பாருங்கள். மீண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், அந்த நற்செய்தியை பார்க்குற போது இதெல்லாம் சொல்லிட்ட பிற்பாடு அந்த இடத்துல அடுத்த ஒரு பகுதிக்கு யோவான் வராரு. அந்த நேரம் பன்னிருவருள் ஒருவரான தோமா வந்து இல்லை, அப்போ அவர் வருகிற போது அவர் வந்துட்டார். எட்டு நாளுக்கு பின் ஒரு சம்பவம் நடக்குது. எட்டு நாள் அந்த கணக்கீடை வைத்து சொல்கிறாரு. சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும், இந்த வார்த்தையை தான் நம்ம வந்து பார்க்குறோம், கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. இப்போ மீண்டும் ஆய் அவங்க என்ன செய்கிறாங்க, இவெல்லாம் பார்த்துட்டும் திருப்பியும் கதவை பூட்டிக்கிட்டு திருப்பி உள்ளே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் பலப்பட முடியாத ஒரு நிலையில் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அவங்க கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தாங்க. அந்த நேரம் இல்லாத ஒருவரும் அது உள்ளே இருக்கிறார். இப்போ பாருங்கள், இது எதை காட்டுகிறது அப்படின்னா, ஒரு திரு அவையினுடைய முழுமையான அடையாளம். தோமா ஒருத்தர் வெளியில் இருந்தார், அவரும் உள்ளே வரணும் அந்த நம்பிக்கையினுடைய வாழ்க்கை முறைக்குள்ளே. கண்டிப்பாக சீடர்கள் சொன்னாங்க, அதை தான் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்பலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ இவர் யாரை நம்பலை, இயேசுவை நம்பலையா அல்லது திருத்தூதர்களை நம்பலையான்னு பார்த்தா, இவர் இயேசுவை நம்பலைன்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை, திருத்தூதர்கள் சொன்னதை அவரால் நம்ப முடியல. அப்போ திருத்தூதர்கள் தன்னுடைய உடன் பயணித்தவர்கள் சொல்வதை நம்ப முடியாத ஒரு நிலை அந்த இடத்துல இருக்கிறதுனா அவர்களுடைய கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவோம், அதுவும் கேள்விக்குறியாக இருந்ததை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் யோவான செய்தியால். அப்போ அந்த ஒற்றுமைன்ற அந்த திரு அவை ஒற்றுமையினுடைய அடையாளமாக இல்லாமல் இருந்தது. இயேசு மீண்டும் உள்ளே வந்து அந்த தோமாவுக்கு ஒரு செய்தி சொல்வதை போல மீண்டும் வந்து அவர் என்ன செய்கிறாரு, பழைய செய்தியை சொல்கிறாரு பாருங்களேன். மீண்டும் இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இப்போ தோமாவுக்கு சொல்லியிருந்தால் உனக்கு அமைதி உரித்தாகன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மீண்டும் ஆய் மூன்றாவது முறை அந்த அமைதியை எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, உன் இரலை விரலை வந்து கை வைத்து பார் என்று சொல்கிறாரு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். உடனே தோமா அவரை பார்த்து சொல்கிறாரு, நீரே நான். அவர் போய் கையை வச்சார். சில படங்கள் எல்லாம் டெபிக்ஷன் அப்படியே போய் தொட்டு போட்டு பார்ப்பதை போல் இருக்கும். அது என்னமோ மாற்று அடையாளமாக தெரிகிறது எனக்கு. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அவர் இப்படி கையை வைத்ததாக சொல்லப்படவில்லை. அவர் உடனே அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று இயேசு என்று சொல்கிறாரு. இப்போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், நீ என்னை கண்டதால் நம்பினாய், நீ எதை பார்த்துருக்கணும், ஏதோ இதுதான் திரு அவை, நீ பேச போகிறது தான் திரு அவையினுடைய அடையாளம், நீங்கள் தான் இனிமேல் பாடி ஆஃப் கிரைஸ்ட், நீங்கள் தான் கிறிஸ்துவினுடைய உடல். இப்போ இவர்கள் சொல்வதை நீ நம்பி இருக்கணும், என்னைய பார்த்தா தான் நம்புவேன்னு நீ சொல்லக்கூடாது, ஏதோ நான் விட்டு செல்கிற இந்த திரு அவையை நீ நம்பணும், இதுதான் நான் அமைத்து கொடுத்துருக்கிற அடையாளங்கள், நட்கருணை நான் கொடுத்துருக்கிற மற்ற பல அடையாளங்கள் எல்லாம் திரு அவைக்குள்ளே இருக்க போகிற அடையாளங்கள், இதை நீ பார்த்து நம்பணும். அதனால தான் நம்மளுடைய விசுவாச பிரமாணத்தில் கத்தோலிக்க திரு அவையை விசுவசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், நம்புகிறேன் அப்படி சொல்கிறோம், ஐ பிலீவ் இன் த கத்தோலிக் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் கத்தோலிக்க திரு அவையை நம்பணும்னு சொல்லி மகள் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலன்னாங்க. பாருங்கள், இதுக்கு உள்ளே இருக்கிற ஆழமான விஷயங்கள் இதெல்லாம். ஆகவே தான் திரு அவை என்பது ஏதோ ஒருவரால், ஏதோ பாப்பரசர் ஒருத்தரால் அல்லது அங்கே இருக்கிற போப்பாண்டவரா இது பிஷப்பால் ஒரு அது எல்லாம் இந்த குழுமம் எல்லாம் இணைந்த ஒரு பாடி, இணைந்த ஒரு அடையாளம் தான் இந்த திரு அவை. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு அடையாளங்களை எல்லாம் இந்த நாட்களில் அவங்களுக்கு பலப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது வாசகத்தில் கூட பேதுரு வந்து அவர் உணர்ந்ததை வெளிப்படுத்துகிறார். உணர்ந்ததை வெளிப்படுத்தி அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். கடவுள் என்ன செய்திருக்கார் பாருங்கள், இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். அப்போ புது பிறப்பை நம்ம இயேசுவின் வழியாக பெற்றிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், இயேசுவை பிடிச்சிக்கங்க, இயேசுவை பிடி, நீ வேறு ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இயேசு எனக்கு புது பிறப்பு அளிப்பார் அப்படின்னா அது கான்ட்ரரி, கான்ட்ரவர்ஷியல். அதனால தான் நம்ம சொல்கிறோம், சீடர்கள் திருத்தூதர்கள் எல்லாம் யாரை பிடிச்சிருந்தாங்க, இயேசுவை பிடிச்சிருந்தாங்க, இயேசுவை நம்பினாங்க. நம்ம திருத்தூதர்களை பார்த்து நம்ம யாரை பார்க்கணும், கிறிஸ்துவை பார்க்கணும். நம்ம பல நேரத்தில் புனிதர்களை பிடித்து கொண்டே நிற்கிற ஒரு வேதனையும் நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, புனிதர்களை தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதனையும் நம்ம பார்க்குறோம். ஒன்று அடி வச்சா குடுமி அடித்தா மொட்டை அப்படிங்கிற கதையை தான் இருக்கணும். லெட்டஸ் டேக் அ பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய படிப்பணியாக இருக்கிற. இது வந்து எதுவும் காம்ப்ரமைசிங் கிடையாது, புரிந்து கொள்ளக்கூடிய திறனை வந்து இந்த நிலை வந்து ஆழப்படுத்துகிற. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அந்த அடியார் இப்போ பேதுருவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க விரும்பலை, பேதுரு எனக்கு தேவையில்லை, இயேசு தான் போதும் அப்படின்னு சொன்னால் இயேசு பேதுரு சொன்னதை வச்சு தான் நம்ம இயேசுவை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ பேதுரு இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறார் பாருங்கள், இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். எதிர்நோக்கு குறையாமல் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்குது. அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேர் உங்களுக்காக விண்ணுலகில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுக்கு என்ன கிடைச்சிச்சோ அது நமக்கும் கிடைக்க போகுது, அப்போ நாம் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, இயேசு மீண்டும் நம்மளை கட்டி எழுப்பிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கும் நமக்கு சொல்லப்படுகிற நம்பிக்கை. இந்த உலகத்தில் பணத்தை பிடிச்சிக்கிட்டு உன் உயிர் அழிந்து போச்சுன்னா, நிறைய உதாரணங்கள், மகா அலெக்சாண்டர் உலகத்தெல்லாம் போய் பிடிச்சாருங்க, கடைசியில் அவருக்கு கிடைச்ச ஞானத்தின்படி அவர் என்ன செய்கிறாரு, கை ரெண்டையும் வெளியில் வச்சு உலகத்துக்கு சொல்லிட்டு கொண்டு போங்க, இது மாதிரி நான் எதை அந்த உலக பிடிச்ச உலகம் எதையும் நான் கொண்டுட்டு போகல, எதையுமே கொண்டு போகல அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கும் நம் கண்கள் திறக்கப்பட முடியாத நிலையில் இருப்பதை பார்த்து நம்ம வேதனை தான் படுகிறோம். கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், நம்முடைய ஊரை ஆட்டி படைத்த கயவர்கள் மறிக்கிற பொழுது அவங்க எப்படி போகிறாங்க, அவங்களுடைய நினைவு அற்றுப்போகிறது, பெரிய நம்மளுடைய ஊரையே தன்னுடைய பணபலத்தாலும் தன்னுடைய அதிகாரத்தாலும் ரவுடீசத்தாலும் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் பாருங்கள் அழிந்து போக போகிறார்கள். இதுதான் நடக்க போது. ஆனால் அழிந்த பிறகு நம்மளுடைய இறப்புக்கு பிறகு ஒரு உயிர்ப்பு உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி முதல் வாசகத்தில் பாருங்கள், திருத்தூதர் பணி, அதுதான் நமக்கு உறுதியாக சொல்கிறது, திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவனில் உறுதியாக நிலைத்திருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி நாம் இதெல்லாம் கேட்குற போது நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றாமல் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நம்ம விசுவாசம், நான் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை மட்டும் பிடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னா அது கடவுளுக்கு தேவையில்லை. கடவுள் வந்து வெறும் அந்த அடையாளத்தை பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற போகிறவர் அல்ல. அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த உண்மையை உரக்க நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் எல்லா கிறிஸ்தவம் என்கிற எல்லா அடையாளத்திலும் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். ஓகே, வெரி குட், நைஸ், தவறில்லை. ஆனால் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள்னா என்ன பற்றி கொள்வது, ஏதாவது வாய் கொடுக்கும்போது நான் கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம ஃபார்மில் எழுதிக்கிறோமே, அதுவா? இல்லை. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு காரியத்தை நான் வந்து இயேசுவின் பெயரால் விடணும்னா நான் விடணும். ஒரு சில இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு அந்த டாஸ்க் வைப்பார், எனக்கு வைத்திருக்கிறார், நான் நிறைய நேரம் அதை உணர்ந்திருக்கிறேன். ஒரு சில இடத்துல பணத்தை விட சொல்லியிருக்கிறார், கொடு, பெரிய தொகை கையில் இருக்கும், கொடுன்னு சொல்லுவார், கொடுத்துட்டு தான் வரணும், செய்திருக்கிறேன். அந்த நேரமெல்லாம் ஒரு மனித ரீதியாக பார்க்கிற பொழுது மனம் உடைந்து போகிறது, ஐயோ அது என்னுடைய பணமாச்சு, நான் சம்பாதிச்சது, நான் எடுத்தது, அது எனக்கு கிடைச்சது அப்படியெல்லாம் நினைக்கிற ஒரு மனநிலை வந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், கொடு, விட்டுடு, அதை நீ விட்டு வெளியில் வா. ஆண்டவர் சொல்லுவார், எழுந்து போ. ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் ஃபாதர் உங்களுக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபர் இது இல்லை, பிஷப் வந்து இப்படி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இன்னும் பலியை விட கீழ்ப்படிதல் தான் மேலானது. நான் போய் உட்காரணும் அங்கே, ஒரு பங்கு கொடுக்குறாரு பிஷப், ஒரு ஃபாதர் வந்து சொல்கிறாங்க, நல்ல ஒரு நண்பராகத்தானே அவங்க சொல்கிறாங்க, இது உங்களுக்கு ஒத்து வராது, இதை வந்து பிஷப் கொடுத்துருக்காரு, உங்களால் இந்த வேலையை அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் முதல்ல போய் வேண்டான்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு அட்வைஸ் தான், ஒரு நண்பராக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் உடனே அதை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் அது உலக ரீதியான முடிவு. நான் சொல்கிறேன், நான் ஓடி பார்க்குறேன், நான் செய்து பார்ப்பேன், என்னால் செய்ய முடியலன்னா கண்டிப்பாக நான் போய் பிஷப்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு, இந்த வாழ்க்கை முறையை வாழ கற்றுக் கொடுக்குறார். நம்ம உலகத்தின் போக்கின்படியாக முடிவெடுப்பதல்ல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு, ஏதோ நானும் ஒரு கிறிஸ்தவன் என்கிற போர்வைக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை முறை அல்ல. அவங்க எப்படி இருந்தாங்க, நம்பிக்கை கொண்டோர் அனைவர் ஒன்றாக இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள், ஒரே மனத்தோடு. இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுதா, நம்மளால் ஒரே மனத்தோடு நம்ம வரோன்னு? ஒரு கோவிலுக்குள்ளே எத்தனை விதமான பிளவுகள், எத்தனை விதமான போட்டிகள், பொறாமைகள். ஒரு கூட்டம் வந்து போராடி ஜெயிக்குது, ஒரு கூட்டம் அதிகாரத்தை பயன்படுத்துது, சாமியாரை போய் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் வந்து தங்களுடைய பலத்தை வந்து காட்டுறாங்க ஒரு பக்கம் இருந்து, ஒரு நடுவில் ஒரு கூட்டம் எதுக்கு வம்பு, நமக்கு இங்கிட்டும் சேர வேண்டாம் அங்கிட்டும் சேர வேண்டாம், நம்ம வந்தோமா கோயிலுக்கு, சாமியார் அடி வாங்கினாலும் அடி வாங்கிட்டு போட்டோம், கோயிலே அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை. நம்ம ஏதாவது ஒரு பக்கம் நின்று தான் ஆகணும் கண்டிப்பாக. அதில் நீங்கள் நிற்கக்கூடிய இடம் கடவுள் சார்ந்த இடமாக ஒரு வழியாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியடைய முடியும். கோயிலில் இருந்து நான் கோயிலுக்காக உழைத்தேன், சாபத்தோடு கூட ஓடின பிள்ளைகளை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கிறோம், குடும்பங்கள் அழிந்து போவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கோயிலுக்கு தான் வேலை செஞ்சாங்க, ஆண்டவருக்கு தான் வேலை செஞ்சாங்க, ஆனால் ஆண்டவர் விரும்பும் விதமாக அவங்க வேலை செய்யலை. ஆகவே தான் என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டவர் எதை விரும்புகிறார், அந்த நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கை முறைக்குள்ள நீங்கள் வராமல் உயிர்த்த இயேசு நமக்கு மீண்டுமாய் பெலன் கொடுப்பார் என்று சொல்லி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. அவர்கள் அந்த பெலத்தை வாங்கி என்ன செய்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் பகிர்ந்து கொண்டாங்க. அதைத்தான் பாருங்கள், ஒரு இரண்டு ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பது கட்டளை, அவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு வராங்க. அப்போ என்ன நடந்தது, அவர்கள் ஒருவராக பேதுருக்கு முன்னாடி விழுந்து மரித்து போகிறார்கள். இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு இது எல்லாம் ஒரு வாழ்க்கை அல்ல அப்படின்னு நினைக்க முடியாதபடிக்கு இந்த வேத வசனங்கள் தெளிவாக நம்மோடு பேசுகிறார். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, நீங்கள் வாழக்கூடிய சூழலிலிருந்து இந்த உயிர்த்த இயேசுவினுடைய இந்த அடையாளத்தை எல்லாம் பாருங்கள். உங்களை மீண்டும் மறு சீரமைப்பு செய்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு உகந்த சாட்சிகளாய் நம்ம வாழ்ந்து ஆண்டவருக்குரிய சாட்சிகளாய் மாறுவது, இதை தான் பைபிளில் பல இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சாட்சியாக மாறுங்க, சாட்சியாக மாறுங்க. மாற்கு 16:15 சொல்கிறாரு, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். அப்போ கடைபிடித்து நம்ம கற்பிக்கணும். பாருங்கள் இன்றைக்கி நிறைய லூக்கா 24:48 சொல்கிறது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். யோவான் 21 நம்ம பார்க்குறோம், 14 உயிருடன் அவர் இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு மூன்றாவது முறையாக காட்சி கொடுத்தார். அவர் காட்சி கொடுத்தவர் எதை சொல்கிறார் அந்த இடத்துல, அவர்களையும் அந்த சாட்சியாக இருக்க அந்த பேதுருவினுடைய அழைப்பை நம்ம பார்க்குறோம். நீ என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறா, அப்போனா என்ன செய், ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், செயல்படு, என் ஆட்டுக்குட்டிகளுக்காக ஏதாவது செய் என்று சொல்லுகிற அந்த ஒரு அழைப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது கடவுள் நம்மோடு பயணிக்கிறவர் தான், நம்மோடு இருக்கிறவர் தான், நம் மீது ஆவியை வைத்து நம்மை பலப்படுத்துகிறவர் தான். இது எல்லாமே அவருடைய மாட்சிக்கு சாட்சியாக நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு கை நிறையா சம்பாரிச்சு நான் ஓரமாக என் குடும்பம் குட்டியோடு நான் வாழ்ந்தேன், சந்தோஷமாக நான் வந்து மறித்து போவேன் அப்படின்னா அது ஆண்டவருடைய விருப்பமான வாழ்க்கை அல்ல. அது பிசாசு நமக்கு கொடுக்குற தெய்வீகமான ஒரு, அது ஒரு என்ன, அது ஒரு உலகத்தரமான ஒரு வாழ்க்கை. தெய்வீகமான வாழ்க்கை நம்ம வாழணும்னா கடவுளுக்கு சாட்சியாக நின்று வாழ்ந்து அநேகருக்கு முன்பாக கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துவது. இன்று உயிர்த்த ஆண்டவர் மாட்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா நானும் அந்த மாட்சியை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த சாட்சியாக மாறி நிற்பது. இந்த அபிஷேகத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம் இந்த திருப்பலியிலே. ஆமென்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.